ஆயிழையா என மகளும் முன்னிலையாக்குவாருக்கு இவ்வுதாரணம். மேலதனை வலியுறுத்துதற்கு எழுந்தது அன்றாய் கூறியது கூறல் என்ன குற்றமாய் முடியும். இப்ப அந்த ஆயிழையாய் ஆன்மா, இப்ப அவர்கள் கருத்துப்படி பெண்ணே என்று வைத்துக் கொண்டால் ஆயிழையாய் பெண்ணே ஆன்மாவானது அரு உருவம் தான் அறிதல் அரு உருவம் அன்றாகும். கருத்தை பாருங்க, ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறிகிறது, ஆனால் அது சத்தும் அன்று அசத்தும் அன்று என்று இந்த உண்பாவிலே சொல்லப்படுகிறது. இதே கருத்துதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே, இருதிறன் அறிவு உள்ளது இரண்டால ஆன்மா அங்கே சொல்லிவிட்டாரே, அதே கருத்தை இங்கே ஏன் மீண்டும் சொல்ல வேண்டும்? அது கூறியது கூறல் தானே. எனவே அந்த அதை மகுடு முன்னிலையை மகுடு முன்னிலையாக கொண்டால் ஆயிழையாய் ஆயிழையாய் ஒரு பெண்ணை முன்னிலையாக்கி கூறியதாக கொண்டால் ஆன்மாவானது சத்தையும் அரு உருவம் சத்தையும் அசத்தையும் அறிகிறது, அது அரு உருவம் அன்று சத்தும் அசத்தும் அன்று. அதுதான் முற்பவிலே சொல்லப்பட்டதே, இருதிறன் அறிவு உள்ளது அது இரண்டல்லாதது என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டதே என்று மறுக்கிறார் முனிவர். எனவே இங்கே இவர் சொல்லுகிற பொருளை கொண்டால் முனிவர் என்ன பொருள் சொல்லுகிறார்? வேதாகமங்களை ஆன்மா என்று கொண்டால் இங்கே ஒரு பொருள் சிறக்கிறது. எப்படி என்றால், அந்த ஆன்மா தொடக்கத்துல அறிவு வளராத காலத்துல அசத்தை அறிந்து அசத்தால் விளங்கி அசத்திலேயே அழுந்தி இருக்கிறது பக்குவம் இல்லாத காலத்துல, பிறகு வேத ஆகமங்களை கற்று கேட்டு ஞானம் பெற்று அதன் பயனாக அசத்தின் தொடர்பிலிருந்து அது நீங்கி சத்தை சார்ந்து சத்தால் அறிந்து சத்திலேயே அழுந்தி நிற்கிறது என்ற கருத்து இங்கே பெறப்படுகிறது. எனவே இது அங்கே சொல்லாத கருத்து தானே, எனவே அப்படி பொருள் உண்டாக தான் சிறப்பாக இருக்கும் என்று முனிவர் கொள்ளுகிறார். ஆயிழையாய் ஆன்மா, ஆன்மா அசத்திலிருந்து நீங்கி சத்தை சார்வதற்கு இந்த வேத ஆகமங்களினுடைய ஞானம் அதற்கு உதவுகிறது. அந்த அறிவு ஆயிழை ஆய் ஆக இவ்வளவு நுணுக்கமாக பொருள் கட்டு கூறுகிறது. எனவே உரையாசிரியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் நூல நூலாசிரியரோடு ஒருங்கு வைத்து எழுதக்கூடிய பெருமை உடையவர்கள். எனவே இங்கே அடுத்து என்ன இருக்கு? எங்க இருக்கு தேற்றையகாரம்? விகாரத்தால் தொக்குது மறைந்திருக்கிறது. எந்த இடத்துல மறைந்திருக்கிறது ஏகாரம்? எந்த இடத்துல ஆன்மாவே முதல் வரி கடைசியில ஆன்மாவே என்று இருக்க வேண்டும், அந்த ஏகாரம் மறைந்திருக்கிறது. அந்த தனி சொல் இருக்கு இல்லையா, அரு உருவாய் தனி சொல் அரு உருவாய், அந்த ஆய் என்பதற்கு என்ன பொருள்? உவமை போல என்று சொல்ல வேண்டும். அரு உருவாய்னா சத்தும் அசத்தும் போல சத்தும் அசத்தும் எப்படி விளங்கி நிற்கின்றனவோ அதுபோல இந்த ஆன்மா தனித்து விளங்கி நில்லாது. அரு உருவாய் ஆ என்பது போல என்ற ஓமை பொருளிலே வந்திருக்கிறது. அரு உருவாய் என்பொழி ஆக்கச்சொல், ஆக்கச்சொல்னா ஆய்,
ஆய்
ஆதல், ஆதல் என்பதுதான் ஆய் என்று இங்கே நிற்கிறது. அது ஆக்கச்சொல், ஆக்கச்சொல் ஓமப்பொருள் குறித்து நின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார் திருவாசகத்தில் இருந்து. என்னது? ஆழ்வாரீலி மாடு ஆவேனோ. இங்க எங்க ஆயிருக்கு? ஆழ்வாரீலி மாடு ஆவேனோ ஆய் எங்க இருக்கு? எங்க இருக்கு தெரியலையா? ஆழ்வாரீலி மாடு போல் வேணும், அது போல போல் வேணும் என்பது பொருள். ஆழ்வாரீலி மாடு ஆவேனோனா அது போன்றவனோ. ஆவேனோ என்பதுதான் ஆக்கச்சொல், ஆதல். அதுக்கு என்ன பொருள் அந்த தொடருக்கு? ஆழ்வாரிலி மாடு திருவாசகத்துல ஆழ்வார் எப்படி
என்னை அருள் இல்லாமல்
இப்போர் இல்லாத மாடு போல. எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் பொருள்
சொல்றாங்க.
இங்க அந்த அந்த அவர் அவர் காலத்துல இந்த மாடுங்கிறது பசுவை குறிக்கவில்லை. பழங்காலத்துல பழங்க மாடெல்லாம் பிற்காலத்துல வந்ததுதான். மாடெல்லாம் மாடு என்பது இந்த பசுவை குறித்து பிற்காலத்திலே வந்த சொல். பழங்காலத்துல என்ன சொல்? ஆ திருவாசத்திலே வருதுல்ல. ஊரா என்ன? ஊரா நிலைக்க, குருட்டு ஆ இல்ல, ஊரா என்னது? ஊரா இந்த வரி சொல்லுப்பா. ஊரா மிளைக்க, குருட்டா மிளைத்தாங்க, ரெண்டு இடத்துலயும் மிளைத்தலாம். ஊரா மிளைக்க, குருட்டா மிளைத்த ஆங்கிற சொல்லுதான் திருவாசகத்துல பல இடத்துல வருது. மாடுன்னு வேற எங்க வந்தது? எனவே மாடுன்னா செல்வம், பழைய பொருள் செல்வம். எனவே நல்ல முறையிலே அந்த பயன்படுத்தப்படாத ஆழ்வார் இல்லாத செல்வத்தை போல என்று பொருள் கொள்ள வேண்டும். பிறகு இது முதலாவது வன்பா எந்த கருத்தை வலியுறுத்தியது? அந்த மூன்றிலே இரண்டையும் அறிவதாய், இரண்டையும் அறிவதாய், சத்தையும் அசத்தையும் அறிவதாய் உள்ள ஆன்மா என்ற கருத்து இந்த முதல் வெண்பாவிலே வலியுறுத்தப்பட்டது. அடுத்த வெண்பாவிலே, உதாரண வெண்பாவிலே, இரண்டினாலும் விளங்குவதாய் உள்ள ஆன்மா என்ற கருத்து. அசத்தும் அலை, அசத்தும் அலை,
அலை நீ அறிந்து செய்வினைகள் நீயன்றி வேறு அசத்தும் நான் அறிந்து துய்யாமைதான்.
கீழே விளக்க என்ன சொல்றது
என்பது உதாரணம் என்பதற்கோ எனே அங்கனம் அறியும் உயிர் சிவசத்தோடு ஒப்ப சித்தாவும் என்பாரை நோக்கி உபதேசியாய் என்பதனை வலியுறுத்துவதும்
சொல்றாங்க, சிவசத்தோடு ஒப்பாகும் அறிவு நிலையில, சிவத்தோடு ஒப்பாகும் ஆன்மா. சொல்லுகிறவர்கள் யாரு? ஏற்கனவே பார்த்தோமே, சிவசமவாத சைவர், சிவசமவாத சைவர், ஐக்கியவாத சைவர் போன்றவர்கள் சிவசத்துக்கு இணையாக ஆன்மாவை சொல்லுகிறார்கள். அதை மறுத்து ஆன்மா உபதேசியாய் நிற்பது, உபதேசியாய் நிற்பது என்ன பொருள்? அறிவிக்க அறிவதுதான், தானே அறியாத அறிய மாட்டார் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த வெண்பாடு. பாட்டை பார்ப்போம்.
செய்வினைகள் நீ அன்றி வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமினார்.
சரி, இப்போ ஒரு ஆன்மா எப்படி அழிகிறது என்றால், மறந்தும் மீண்டும் நினைந்தும், மறந்தும் நினைந்து மாறி மாறி அறிந்து வருகிறது. எப்படி பசித்து நமக்கு பசி வருகிறது, உடனே உணவு கொள்ளுகிறோம், பசி போய்விடுது, பிறகு மீண்டும் பசிக்கிறது, மீண்டும் உண்ணுகிறோம். இப்படி திரும்ப திரும்ப பசிப்பதும் உண்பதுமாக நிகழ்வது போல நம்முடைய அறிவு நிலை அப்படி. அதாவது அந்த விளக்குகிற பொருள் உள்ள பொழுது நம்முடைய அறிவு விளங்குகிறது. வியஞ்சகம்ங்கிறது இல்லையா, வியஞ்சகமாகிய விளக்குகிற கருவி உள்ள பொழுது நம் அறிவு விளங்குகிறது. அந்த கருவி இல்லாத போது அறிவு விளங்குகிறது. இப்படி விளங்கியும் விளங்காம மாறி மாறி நம்முடைய அறிவு நிகழ்கிறது என்ற உதாரணம். முதல் இரண்டு அடியில பசி நோய் உணவு. பசி நோய்க்கு எது உவமை? பசிக்கு தான் நோய் உவமை. பசி நோய் போல மருந்துங்கிறது என்னது? மருந்து பசிக்கு மருந்தா? மருந்துனாலே என்ன பொருள் தெரியுமா தமிழில? மருந்தேயாயினும் விருந்தோடு உண், மருந்தேயாயினும் விருந்தோடு உண்ண வேண்டும். அதென்ன மருந்தேயாயினும்னா? நான் கொண்டு வந்த மருந்தே தான் உங்களுக்கு கொடுத்து உண்ணுவதா? மருந்து என்றால் அமிழ்தம், அமிழ்தத்துக்கு மருந்து. மருந்துனா அமிழ்தம். சங்க இலக்கியத்துல ஒரு வரி சங்க இலக்கியத்துல வருது, ஒரு நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற போது, இரு மருந்து விளையும் நல்ல நாடுங்கிறார். இரு மருந்து விளைகிற நாடா? எதை சொல்லுகிறார்? இரு மருந்துங்கிறார். ஒன்று உணவு பொருள், உணவு, இன்னொன்று நீர். நீரும் சோறும் தான் இரு மருந்து. நீரும் சோறும் இரு மருந்துங்கிறார். எனவே மருந்துனாலே உணவு.
அறிவை விளக்குவதற்குரிய வியஞ்சகம் இல்மொழி ஒரு விடயத்தை இன்னதென்று அறிய மாட்டாது மயக்கத்தை முற்றும் பசி நோய்க்கு அன்னம் போல அம்மயக்க நோய்க்கு மருந்தாகிய வியஞ்சகம் உள்படி அம்மயக்கம் நீங்கி அதனை இன்னதென்று நிச்சயிக்கும்.
இதற்கு விளக்கம், மயக்கம் அது உற்றும், மயக்கம் அது உற்றும். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்? மயக்கம் அது உற்றும்
வியஞ்சகம்
பொருளை பாருங்க. நின் அறிவை, நின் அறிவைனா யாருடைய அறிவை? யாரை பார்த்து சொல்லுகிறார்? நின் அறிவுங்கிறது சொல்லுவது யாரு? மெய்கண்டார் சொல்லுகிறார். யாரை நோக்கி? மாணவனே, நின் அறிவை, உன்னுடைய அறிவை விளக்குதற்கு உரிய வியஞ்சகம் இல்வழி. உன் அறிவை விளக்குகின்ற பொருள் இல்லாத போது வியஞ்சகம் இல்வழி. ஒரு விடயத்தை இன்னதென்று அறிய மாட்டாது, மயக்கத்தை உற்றும். அறியாமையை நீ பொருந்துகிறாய். அதாவது விளக்குகிற பொருள் இல்லாத காலத்திலே நீ அறியாமையை அடைகிறாய். சரி, மயக்கத்தை உற்றும். மயக்கம் என்றால் அறியாமை. பிறகு பசி நோய்க்கு அன்னம் போல, அந்த பசி நோயை தீர்க்கின்ற நீக்குகிற உணவை போல, அம்மயக்க நோய்க்கு மருந்தாகிய வியஞ்சகம் உள்வழி, அந்த துணை பொருள் விளக்குகிற பொருள் உள்ள காலத்தில் அம்மயக்கம் நீங்கி அறியாமை நீங்கி அதனை இன்னதென்று நிச்சயிக்கும். இப்படி எனவே ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டது? விளக்குகிற பொருள் உள்ள போதுதான் விளங்கும், இல்லாத போது விளங்காது. இப்படி விளங்கியும் விளங்காதும் மாறி மாறி அறியாமையும் அறிவும் அடைகிறது ஆன்மா. அறியாமையும் அறிவும் மாறி மாறி வருகின்ற மாறி மாறி உணர்ந்து வருகின்ற நீ. இது மாணவனுக்கு மட்டும்தான் பொருந்துமா? மாணவனை பார்த்து தான் சொல்லுகிற, அவனுக்கு மட்டும்தானா இது? எல்லா ஆன்மாக்களும் இது நமக்கு சம்பந்த இல்லை நினைச்சிருவோம், நினைத்து விடாதிருக்கா. ஒரு மாணவனை பார்த்துதான் சொல்றாரு. நம்முடைய நிலை இதுதான். இங்கே நம் மாறி மாறி உணர்ந்து வருகின்ற நீ சொல்லும் இடத்து சிவத்தோடு ஒப்ப அறியும் சக்தி உடையாய் அல்லை. சிவசத்தை போல அது எப்படி அறியக்கூடிய சத்து? எப்பொழுதும் ஒரு தன்மையாக அறிகிற சத்து. அது போல உன்னுடைய அறிவு இல்லை, அந்த ஆற்றல் உனக்கு இல்லை. சிவசத்தோடு ஒப்ப அறியும் சக்தி உடையாய் அல்லை. எங்க அதுக்கு என்ன சொல்லிருக்கு? பாட்டில் என்ன சொல்லிருக்கு? உணர் நீ, உணர்கின்ற நீ, பெயர்த்து உணர்கின்ற நீ சத்து ஆகாய். அங்க சத்துனா என்ன பொருள்? சத்துனா வேற பொருள் சொல்லுகிறார். நாம் இதுவரை பார்த்து வந்தது சத்து என்றால் சிவம் என்று பார்த்து வந்தோம். இந்த இடத்துல வேற பொருள் சொல்லுகிறார். அதாவது சத்து என்றால் வடமொழியில சக்தி உடைய பொருள், அகதி இல்பொருள் அசத்தம். அதாவது சக்தி உடைய பொருள் சத்தம். அந்த அம் போய்விடுகிறது, கடைசியில இருக்கிற அம் விகுதி போய் சத்தம் என்பதில் அம் போனால் மிச்சம் என்ன? சத்து. எனவே சத்து என்பதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்? சக்தி உடைய பொருள், சக்தி உடைய பொருள். அதான் சத்து. சத்து என்றால் சக்தி உடைய பொருள். என்ன சக்தி உடைய பொருள்? அறியும் சக்தி, அறியும் சக்தி உடைய பொருள். அதான் சத்து, அறியும் சக்தி உடைய பொருள். அப்படியானால் இந்த இடத்துல பெயர்த்து உணர் நீ சத்து ஆகாயினா, நீ சிவத்தை போல அறியக்கூடிய சக்தி ஆற்றல் உடையவன் அல்ல. அந்த ஆற்றல் உனக்கு இல்லை. இறைவனை போல அறியக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை. அதான் சத்து ஆகா. சத்து ஆகா என்றால் சிவத்தை போல அறியக்கூடிய சக்தி உடையவன் அல்ல. சத்து ஆகா, இது கொஞ்சம் வித்தியாசமான பொருள் சொல்லுகிற, வேறுபாடான பொருளை சொல்லுகிற, நாம் நினைக்காத பொருளை சொல்லுகிறார். மயக்கம் அது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்து ஆகாய், ஆற்றல் உடையவன் அல்லை. தானாக அறிகிற ஆற்றல் உடையவன் அல்லை. சத்து ஆகாய் பிறகு பேசில்
அசத்தலாமே போகும் எனில் வியஞ்சகம் உள்வழியும் நீ முன்னறிந்து செய்த வினைகளை இப்பொழுது நீயே அறிந்து அனுபவிக்க அனுபவிக்க வல்ல என்று நீ வேறாய் அசத்தாகிய பாசம் அறிந்து அனுபவிக்க மாட்டாமையான் அதனோடு ஒப்ப அசத்தன் ஆவாயும் அல்லை.
ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், நீ சிவத்தை போல அறிகின்ற ஆற்றல் உடையவன் அல்லை. உடனே மாணவர் கேட்கிறார், அப்படியானால் நான் அறிகின்ற ஆற்றலே இல்லாதவனா, அறிகின்ற ஆற்றலே எனக்கு இல்லையோ என்ற ஒரு ஐயத்தை எழுப்புகிறார். அதற்கு என்ன விளக்கப்படி சொல்லுகிறார், நீ ஆற்றல் இல்லாதவனும் அல்ல. உனக்கு ஆற்றல், அறிகிற ஆற்றல் இருக்கிறது. அசத்தும் அலை, அது எப்படி தெரிகிறது? நீ அறிகின்ற தன்மை உடையவன் என்பது எப்படி தெரிகிறது? நீ வினைகளை செய்கிறாய், வினைகளை செய்பவன் நீதான். ஆக வினைகளை அறிந்து செய்வதற்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். வினைகளை செய்ததோடு நின்று விடுகிறதா? அதனுடைய பயனையும் நீதான் அனுபவிக்கிறாய். எனவே வினையை செய்வதற்கும் அறிவு வேண்டும், அனுபவிப்பதற்கும் அறிவு. எனவே அறிவுடைய பொருள் தான் வினையை செய்யும், வினை பயனை அனுபவிக்கும். இரண்டை நீ செய்வதனாலே நீ அறிவுடையவன் தான் என்று கூறுகிறார். நீ அறிந்து செய் வினைகள், நீ அறிந்து எதை அறிந்து, இது நல்வினை தீவினை என்று தெரிந்துதான் செய்கிறாய். தெரியாமல் செய்கிறோமா வினை? என்ன பிறருக்கு நன்மை தீமை? தெரிந்துதானே செய்கிறோம் தீவினையை. தீவினை தீமை தருவது என்று தெரிந்தே செய்கிறோம். நீ அறிந்து செய்வினைகள் அனுபவிப்பது யாரு? நீ அன்றி வேற அசத்த அனுபவிக்கிறது என்று கேட்கிறார். நீ அன்றி வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமைதான். வினை பயனை அனுபவிப்பவன் நீயே தவிர உனக்கு வேறாகி இந்த உடம்பு அனுபவிக்கிறது இன்ப துன்பத்தை. உடம்பாகி அசத்து அனுபவிக்கவில்லை, நீதான் உடம்பிலே இருந்து அனுபவிக்கிறாய். எனவே நீ அறிவுடையவன். நீ அன்றி வேறு அசத்துத்தான் அறிந்து துய்யாமைன்னு அனுபவிக்காமை, துய்யாமைன்னு அனுபவியாமை, அசத்து அனுபவியாமை, அசத்து தான் அறிந்து துய்யாமைதான்.